2015 ஆம் ஆண்டு டிசம்பர் மாத தென்றல் இதழில் அருள்மொழி தேவி அண்ணாமலை அவர்கள் எழுதியுள்ள கிறிஸ்துமஸ் சிறப்பு சிறுகதை மகா சூரியன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நவோமி மெதுவாக எட்டு வைத்து நடந்தாள். துணிப்பொதியை இரண்டு கரங்களாலும் அணைத்தபடி செலுத்தப்பட்டது போல் அவள் கால்கள் தானாய் நடந்தன. பொத்தலிட்ட அவள் இருதயத்திலிருந்துதான் குருதி பெருகி கண்ணீரானதோ என்னும் வண்ணம் கன்னங்களில் நீர் மெல்ல அரற்றியது அவள் உள்ளம். பொழைக்க வழி தெரியாம வந்தடைஞ்சேன் இந்த ஊருக்கு. கட்டுன மகராசன் பெத்த மக்க ரெண்டு ரத்தினத்தோட, நாட்டுக்காரி கூட்டுக்காரி, நான் வளர்ந்த என் சோட்டுக்காரி, அத்தனை பேரிடமும் சொல்லி வந்தேன் நல்ல காலம் எனக்குன்னு. புரியாத மொழி பேசும் தெரியாத சாமி கொண்ட நாட்டுல அச்சோ எனக்கு சொல்லாத கஷ்டம் வந்து என் குடும்பத்தை கூட்டி போச்சே என்று இழந்த புருஷனையும் இரண்டு வாலிப மகன்களையும் நினைத்து மருகினாள். இனிமேல் எனக்கு இந்த மோவாபிய நாட்டில் என்ன வேலை? விட்டு வந்த தேசத்தில் சொந்தங்களின் பக்கத்தில் என் கடைசி காலத்தை கழிப்பதுதான் இனி உசிதமென யூதா தேசத்திற்கு திரும்பி போக தன் இரண்டு மருமக்களோடு கூட தான் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டாள். ஊர் எல்லையில் பிரியும் அந்த கூட்டு மணச்சாலை வழியை வந்து சேர்ந்த போது அவளுடன் பின்தொடர்ந்த அவள் மருமகள்கள் ஓர்பாளையும் ரூத்தையும் நெஞ்சார கட்டி தழுவினாள். மோவாவிய பெண்களாகிடினும் என் பிள்ளைகளுடன் 10 வருடம் எத்தனை அருமையாய் குடித்தனம் செய்தனர். எத்தனை அன்பு, எத்தனை பணிவு. குழந்தை பேருதான் இல்லாமல் போயிற்று. இனியாவது என்னை என் பிள்ளைகளை மறந்து புதுவாழ்வு பெறட்டும். ஆமாம், அதுதான் நியாயம். ஒரு வீட்டில் 3 விதவைகள் மாத்திரம் என்பது சொல்லண்ணா துயரம். வேண்டாம், இவர்களுக்காவது விடியட்டும் புது வாழ்வு. நவோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி, என் பெரிய மக்களே, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போன என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என மனதார ஆசீர்வதித்து அவர்களை முத்தமிட்டாள். அவர்களோ பிரிவு துயரம் தாழாது சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, அம்மா, உங்களுடைய நாட்டுக்கு உங்கள் அண்டையில் வாழ நாங்களும் உங்களுடன் கூட வருவோம் என வாதம் செய்தார்கள். அதற்கு நவோமி நொந்தவளாக, திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? நான் வயது சென்றவள். இந்த கிழவியுடன் வந்து என்ன காண்பீர்கள்? உடைந்த வீடும் ஒன்றுமுளையா பூமியும் தான் எனக்கு உண்டு. என் பாவமோ இல்லை என் மூதாதையர் வினையோ கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறதினால் நீங்கள் திரும்பி போங்கள் என்றாள். ஓர்பாள் நவோமியின் கூற்றை ஒருவாறு ஏற்று அழுதபடியே மாமியை முத்தமிட்டு விட்டு சென்றாள். ரூத் மட்டும் ஒன்றும் சொல்லாது ஒருவித வைராக்கியத்துடன் நவோமியை பின்தொடரலானாள். நவோமி ஒரு விசை நின்று, மகளே, திருப்தி என பொருள் விளங்க, ரூத் என உனக்கு வைத்த பெயர் உன் வாழ்வில் நிலைக்க வேண்டுமானால் நீ உன் தாய் வீடு திரும்பி செல்லத்தான் வேண்டும். பார், உன் சகோதரி தன் சொந்த ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாள். நீயும் உன் சகோதரியின் பின்னே திரும்பி போ என்றாள். ரூத் மிக திடமாக, அம்மா, நான் உங்களை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு இனி பேச வேண்டாம். நீங்கள் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்கள் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உங்களுடைய சொந்தம் என்னுடைய சொந்தம். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் வேறென்றும் உங்களை விட்டு என்னை பிரிக்க இயலாது. நீங்கள் நிதமணங்கும் தேவன் நான் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய கடவர் என்றாள். இவ்வாறு ரூத் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு நகோமி அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் நகரம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லோரும் அவர்கள் வருகை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நவோமிதானோ என்று பேசிக்கொண்டார்கள். மோவாபிய தேசத்து மருமகள் ரூத் அவர்களுக்கு அன்றைய பொழுதின் புறணியாற்று. ஏன் வந்தாள், எதற்கு வந்தாள் என்பதை விட ரூத்தையே நவோமி தன்னுடன் இட்டு வந்தாள் என்பதைத்தான் ஒவ்வொருவரும் தங்கள் பாட்டுக்கு இட்டு கட்டி கதை சொன்னார்கள். இப்படியாக நவோமி மோவாபிய பெண்ணான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் பெத்லகேமுக்கு வந்தாள். நகோமியின் பருவ வயது தோழி எலிசா அவர்களை கண்ட ஆனந்த மிகுதியில், நகோமி என அவளை தாவி அணைத்தாள். நகோமியோ அவளிடம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பினேன். சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். என் வாழ்வு மாறா ஸ்தலத்து தண்ணீரை போல கசந்து கிடக்கிறது. மாறாள் என்று சொல்லுங்கள் என்று விசனப்பட்டாள். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள ஆஸ்தி மிகுந்த தனவந்தன் ஒருவன் இருந்தான். அவன் உத்தமனாகவும் உதவும் நற்குணத்தவனாகவும் விளங்கினான். அன்றைய இஸ்ரவேலின் நடைமுறையின்படி திக்கற்ற பெண்களும் விதவையரும் அறுப்பு சமயங்களில் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பின்னே சென்று விடப்பட்ட தானியங்களை பொறுக்கி எடுத்து வெளியே விற்றோ இல்லை வீட்டில் பொங்கியோ பசி ஆறுவார்கள். ஆனாலும் இவ்வழக்கத்தை எல்லா நிலச்சுவாழ்ந்தார்களும் அனுமதிப்பது இல்லை. ரூத் நகோமியிடம், நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் நிலத்தில் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அப்படி அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் நகோமியின் கணவன் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுதுதான் போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்திருந்தான். அறுவடையை கண்காணிக்க வந்தவனின் கண்களில் அந்நிய நாட்டவளான ரூத் பட்டாள். போவாஸ் தன் கண்காணி வேலைக்காரனிடம், கர்த்தர் உங்களோடே இருப்பாராக, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று வினவினான். அந்த வேலைக்காரனதற்கு, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து உங்கள் சொந்தமான நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண், அவளுடைய மருமகள் ரூத் என பதிலளித்தான். மேலும் அவன், அறுக்கிறவர்கள் பிறகே அறிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் பணிவாய் கேட்டுக்கொண்டாள். அந்தியில் துவங்கி இதுவரைக்கும் இங்கேதான் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது போவாஸ் இரக்கமுற்றவனாய் ரூத்தை பார்த்து, பெண்ணே கேள், நீ வேறு வயலில் போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பின்னே போ. ஒருவருக்கும் உன்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் என் வேலைக்காரர்கள் முண்டு கொண்டு வரும் தண்ணீர் குடத்திலேயே நீ குடிக்கலாம் என்றான். ரூத் அவனுடைய கனிவான பேச்சில் மகிழ்ந்தவளாய் அவன் முன் முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஐயனே, நான் அந்நிய தேசத்தலாயிருக்க திக்கற்றவளான என்னை நீர் விசாரிக்கும்படி எனக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைத்ததே என மனமுருகினாள். அதற்கு போவாஸ், உன் கணவன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் பிறந்த தேசத்தையும் விட்டு உன் வயது சென்ற மாமியாருக்கு உதவும் நிமித்தம் இங்கு முன்பின் அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது எல்லாம் எனக்கு விவரமாய் தெரியும். உன் சுயநலமற்ற செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இது என்னாலான சிறிய உதவிதான் என்றான். பின் போவா சாப்பாட்டு வேளையில் ரூத்தை பார்த்து, நீ இங்கே வந்து எங்களுடன் இந்த அப்பத்தை புசித்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். போவாஸ் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் வயிறார சாப்பிட்டு மீந்ததை நகோமிக்கென்று எடுத்து வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அறிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விழுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று அன்போடு கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வாட்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் கொண்டு வந்த அத்தனை கோதுமையை பார்த்த நகோமி ஆச்சரியமுட்டாள். ரூத் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து நகோமிக்கு கொடுத்தாள். அப்பொழுது நகோமி, மகளே, என்று எங்கே கதிர் பொறுக்கினாய், இவ்விடத்தில் வேலை செய்தாய் என்றான். அதற்கு ரூத், நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, அப்படியா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற உரிமை கொண்டவர்களில் ஒருவனும் ஆவான் என்றாள். பின்பு சற்றே யோசனையோடு ரூத்திரம், என் மகளே, நான் சொல்வதை கேள். அவன் நம்முடைய உறவின் முறையான். இன்று அவன் இராத்திரி களத்திலே வாற்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி நல்லாடைகளை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அங்கு நான் சொல்வது போல் செய் என்று விளக்கினாள். மோவாபிய பெண்ணான ரூத்திற்கு இஸ்ரவேல் வழக்கத்தில் உள்ள ஒரு காரியத்தை அவள் மாமி எடுத்துரைத்தாள். ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் தன் மாமியால் சொல்வதை ரூத் கருத்துடன் கேட்டு களத்திற்கு போய் அங்கனமே செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி அவன் காலடியில் படுத்து கொண்டாள். அவன் அந்த பாதி ராத்திரியிலே அரண்டு திரும்பி, யார் இந்த களத்தில் நடு இரவில் இப்படி என் காலில் விழுந்து கிடப்பது என பதறி எழுந்தான். இரவு வேளைகளில் கதிர் தோற்றும் களத்திற்கு பெண்கள் வருவது மரபல்லவே என பலவாறு எண்ணியபடி அவன் அந்த அறை இருட்டில் அப்பெண்ணை அடையாளம் காணாது பெண்ணே நீ யார் என்று கேட்டான். அதற்கு அவள், நான் தான் இன்று காலை நீங்கள் தயை பாராட்டிய ரூத் என்றாள். தொடர்ந்து, ஐயனே நீர் எங்களுடைய சுதந்திரவாளி, நீர் எங்களை ஆதரிக்கிற உரிமையும் கொண்டவர்களில் ஒருவன், ஆதலால் தயை கூறும் என்று நடுங்கியபடி மெதுவாய் சொன்னாள். அன்றைய நாட்களில் இஸ்ரவேலில் ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு குடும்பம் சீர்கெட்டு போகுமானால் அதன் சொத்துக்களையோ உடைமைகளையோ கால்நடைகளையோ ஏன் பெண்டிர்களையும் கூட அக்குடும்பத்தின் நெருங்கிய உறவினன் நல்ல தனவான் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதாவது ஊர் மூத்தோர் முன் தங்கள் குடும்பத்தாராக உடைமைகளாக ஏற்று அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம். அதைத்தான் ரூத் போவாசிடம் அந்த அர்த்தசாம வேளையில் வேண்டிக் கொண்டிருந்தாள். அதற்கு போவாஸ், பெண்ணே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஊராரெல்லாம் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். ஆனாலும் என்னிலும் நெருங்கிய சொந்தக்காரன் சுதந்திரவாளியாய் உங்களுக்கு ஒருவன் இருக்கிறான் என்றான். மேலும் அவன், நாளை காலை பெரியோர் முன் இதை குறித்து ஆலோசிக்கிறேன். அவன் உன்னை விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவனே உன்னை விவாகம் பண்ணட்டும். அப்படி அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் நான் உன்னை எல்லோர் முன்னிலையிலும் மனம் முடிப்பேன் என்றான். மனசமாதானம் அடைந்த ரூத் தன் மாமியினிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் விவரமாக விவரித்தாள். மேலும் அவள், அம்மா, அவர் நீ உன் மாமியாரிடம் வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறு படி வாக்குரிமையையும் எனக்கு கொடுத்தார் என்றாள். அதை கேட்ட நகோமி அகமழிந்து, என் மகளே நீ பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்காமல் இழைப்பார மாட்டான் என்றாள். அதே போல் போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லிய அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவனும் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எரிமலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீரதை ஊராருக்கு முன்பாகவும் நம் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை மீட்டுக் கொள்ள மனதிருந்தால் மீட்டுக் கொள்ளும், அதை மீட்டுக் கொள்ள மனதில்லாதிருந்தால் உமக்கு பின்பு என்னை தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன் உடனே ஆமோதித்து, அப்படியா, நானே அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவன் மனைவியாகிய மோவாவிய பெண்ணான ரூத்தையும் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, மோவாவிய பெண்ணை மணக்க மனதில்லாததால் எனக்கு அதில் உடன்பாடில்லை, எனவே நீர் மீட்டுக் கொள்ளும், நான் மீட்டுக் கொள்ள விரும்பவில்லை என்றான். இஸ்ரவேலிலே மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும் பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இதுதான் இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீரே அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் பட்டணத்தின் 10 மூப்பர்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமேலுக்கும் மற்றும் அவர் மகன்கள் கிளியேனுக்கும் மக்ளோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியிடமிருந்து வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்ளோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கும் மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள்தாம் சாட்சி என்றான். அதற்கு அங்கு கூடியிருந்த சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, ஆமாம், நாங்களும் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என வாழ்த்தினார்கள். அப்படியே போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். நகோமி ஊரார் முன் தன் பேரப்பிள்ளையை மடியிலே கிடத்தி ஓபேத் கடவுளை துதிப்பவன் என பெயரிட்டு மனம் வந்தாள். கேலி செய்த அயல் வீட்டுக்காரிகள் எல்லாம் அவளை வியந்து வாழ்த்தினார்கள். நகோமி, ஆண்டவரே நீதான் எத்தனை நல்லவர். அன்று மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி ஜனங்களுக்கு இழைப்பாறுதல் தந்தது போல இன்று என் வாழ்வையும் ஆசீர்வதித்தீரே. முடிந்து போன என் சந்ததியை உயிர்ப்பித்தீரே என அவள் பேர குழந்தையை விண்ணை நோக்கி உயர்த்தி பிடித்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு உளமார நன்றி சொன்னாள். அன்று நகோமிக்கு தெரியாது அவள் தூக்கி கொஞ்சுவது ஒரு பேரரசனின் தகப்பன் வழி பாட்டனே என்று, ஒரு மகாசூரியன் உதிக்கும் கோத்திரத்தை என்று. ஆம், உபேத்தின் பேரன்தான் தாவிது மகராசன், தாவிதின் மகன்தான் ஞானம் போட்டும் ஞானவான் சாலமன் மகாபிரபு. அவ்வளவு ஏன்? மாமியாருக்கும் அவன் தேவனுக்கும் கீழ்ப்படிந்த அந்த திக்கற்ற விதவை ரூத்துக்கு இறைவனின் கருணை. அது மட்டுமன்று இன்னும் உண்டு. உலகத்தை வெல்லக்கூடிய மிக வல்லமையான ஆயுதம் அன்பு மாத்திரம்தான் என போதித்து அதற்காகவே சிலுவையில் மரித்து பின் உயிர்த்தெழுந்த மன்னிப்பின் நற்செய்தி தந்த மகாசூரியன் கிறிஸ்து இயேசு பிரானின் மூதாதை ஒருவர் இப்படித்தான் அவள் வயிற்றில் ஜனித்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.